அதிகாரம் 41 மற்றவர்களுடனான தொடர்பு. வாழ்க்கையின் ஒவ்வொரு தோழமையும் சுய கட்டுப்பாட்டையும் பொறுமையையும் சகிப்பையும் செயல்படுத்த அழைக்கிறது. நாம் மனநிலையிலும் பழக்கங்களிலும் படிப்பிலும் அதிகம் வேறுபட்டிருப்பதால் காரியங்களை பார்க்கும் விதங்களும் வேறுபட்டிருக்கிறது. நாம் வெவ்வேறு விதமாக நிதானிக்கிறோம். சத்தியத்தை நாம் புரிந்திருப்பதும் வாழ்க்கையின் நடத்தையை குறித்த நம்முடைய கருத்துகளும் அனைத்து விதத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொரு குறிப்பிலும் ஒரே விதமான அனுபவம் கொண்ட இரண்டு பேர் இல்லை. ஒருவருடைய சோதனைகள் மற்றவருக்கு சோதனைகளாக இல்லை. ஒருவருக்கு லகுவாக காணப்படுகிற கடமைகள் மற்றவருக்கு மிக கடினமானதும் குழப்பமானதுமாய் இருக்கின்றன. மனித இயல்பு மிக பலவீனமானதும் மிக அறியாமையுள்ளதும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதுமாய் இருப்பதால் மற்றவர் மேல் வைக்கும் மதிப்பை குறித்து ஒவ்வொருவரும் கவனமாயிருக்க வேண்டும். மற்றவர்களின் அனுபவத்தின் மேல் நம்முடைய செயல்களின் தாக்கத்தை குறித்து நாம் கொஞ்சமே அறிவோம். நாம் செய்வதும் சொல்வதும் ஒரு நொடியின் காரியமாக நமக்கு தோன்றலாம். நம்முடைய கண்கள் திறக்கப்படக்கூடுமானால் நன்மைக்கோ அல்லது தீமைக்கோ ஏதுவான மிகவும் முக்கியமான முடிவுகள் அதை சார்ந்திருந்ததை நாம் காண்போம். சுமை தாங்கிகளின் மேல் கவனம். அநேகர் மிக குறைவான பாரங்களையே சுமந்திருப்பதால் அவர்களுடைய இருதயங்கள் மிக குறைவாகவே மெய்யான வேதனையை அறிந்திருக்கின்றன. அவர்கள் மற்றவர்களுக்காக மிக குறைவான கலக்கத்தையும் துயரத்தையுமே உணர்ந்திருக்கிறார்கள். எனவே மெய்யான சுமை தாங்கியின் வேலையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பாரங்கொண்ட தகப்பனுடைய கவலையையும் உழைப்பையும் புரிந்து கொள்ள முடியாத குழந்தையைப் போல அவர்களுக்கும் அவனுடைய பாரங்களை புரிந்து கொள்ளும் திறன் இல்லை. தனது தகப்பனுடைய பயங்களையும் கலக்கங்களையும் குறித்து குழந்தை அதிசயிக்கலாம். இவைகளெல்லாம் தேவையற்றவை போல அதற்கு தோன்றும். ஆனால் வருடங்களின் அனுபவங்கள் அவன் வாழ்க்கையில் சேரும்போது, தான் தானும் பாரங்களை சுமக்க நேரிடும் போது, தனது தகப்பனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒரு காலத்தில் புரிந்து கொள்ள முடியாதிருந்ததை அவன் புரிந்து கொள்வான். கசப்பான அனுபவம் அவனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறது. பாரம் சுமக்கிற அநேகருடைய வேலை மரணம் அவர்களை குழியில் இறக்கும் வரையிலும் புரிந்து கொள்ளப்படுவதில்லை. அவர்களுடைய உழைப்புகளும் பாராட்டப்படுவதில்லை. அவன் இறக்கி வைத்த வேலையை மற்றவர்கள் எடுத்து அவன் சந்தித்த கஷ்டங்களை தாங்கள் சந்திக்கும் போது அவனுடைய விசுவாசமும் தைரியமும் எவ்விதம் சோதிக்கப்பட்டது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போது பல வேளைகளில் அவர்கள் தீவிரமாக கண்டித்திருந்த தவறுகள் மறைந்து போகின்றன. அனுபவம் அவர்களுக்கு இரக்கத்தை போதிக்கிறது. பொறுப்பான இடங்களில் வைக்கப்பட தேவன் மனிதரை அனுமதிக்கிறார். அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை திருத்தவோ அல்லது அங்கிருந்து அப்புறப்படுத்தவோ அவர் வல்லமை கொண்டிருக்கிறார். தேவனுக்கு சொந்தமான நியாயம் தீர்க்கும் வேலையை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்வதை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். சவுலை தாவீது நடத்தின விதம் நமக்கு ஒரு பாடத்தை கொண்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளையின்படி சவுல் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய கீழ்ப்படியாமையினால் ராஜ்யம் அவனிடமிருந்து எடுக்கப்படும் என்று ஆண்டவர் அறிவித்தார். எனினும் தாவீது அவனை நடத்தின விதம் எவ்வளவு மென்மையும் மரியாதையும் சகிப்பும் கொண்டதாயிருந்தது. தாவீதின் உயிரை தேடி சவுல் வனாந்தரத்திற்குள் வந்தான். எவருடைய துணையுமின்றி தாவீதும் அவனுடைய யுத்த மனிதரும் மறைந்திருந்த அதே குகைக்குள் அவன் நுழைந்தான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றான். இரட்சகர் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை பதிவு தேவன் முன்பாக விரைவில் திருப்பி பார்க்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் என்று அவர் சேர்த்து சொல்லியிருப்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 24:4-6, மத்தேயு 7:1-2, ரோமர் 2:1. தவறு செய்யும்போது பொறுமையாய் சகித்தல். நமக்கு இழைக்கப்பட்ட உண்மையான தவறையோ அல்லது நாம் யூகித்து கொண்ட தவறையோ குறித்து நம் ஆவிகள் கொதிக்க நாம் அனுமதிக்க கூடாது. நாம் மிக அதிகம் பயப்பட வேண்டிய சத்துரு நமது சுயமே. பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இராத மனித உணர்வுகளைப் போல வேறு எந்தவிதமான தீமையும் நம்முடைய குணத்தின் மேல் மிகவும் தீங்கான விளைவை கொண்டிருக்கவில்லை. சுயத்தின் மேல் பெறப்படும் வெற்றியைப் போல நாம் சம்பாதிக்கும் எந்த வெற்றியும் மிக மதிப்புள்ளதல்ல. நம்முடைய உணர்வுகள் எளிதாக காயப்பட்டுவிட நாம் அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய உணர்வுகளையோ அல்லது புகழையோ பாதுகாக்க அல்ல, ஆத்துமாக்களை இரட்சிக்கவே நாம் பிழைக்க வேண்டும். ஆத்தும இரட்சிப்பில் நாம் விருப்பம் கொள்ளும் போது ஒருவரோடொருவர் கொள்ளும் தோழமையில் எழும்பும் சிறிய வேறுபாடுகளை கவனிப்பதை நாம் நிறுத்துவோம். மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைத்தாலும் அல்லது நமக்கு என்ன செய்தாலும் அது கிறிஸ்துவுடனான நமது ஒருமையை, ஆவியின் ஐக்கியத்தை தொந்தரவு செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். 1 பேதுரு 2:20. பழி வாங்காதீர்கள். தவறான புரிந்து கொள்ளுதலுக்கான அனைத்து காரணத்தையும் முடிந்தவரையில் அப்புறப்படுத்துங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிறதை தவிருங்கள். கொள்கையை தியாகம் செய்யாது மற்றவர்களோடு சமரசமாக உங்கள் வல்லமையில் இருக்கும் அனைத்தையும் செய்யுங்கள். நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:23-24. பொறுமையற்ற வார்த்தைகள் உங்களிடம் பேசப்படுமானால் அதே ஆவியில் ஒருபோதும் பதில் தராதீர்கள். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். நீதிமொழிகள் 15:1 என்பதை நினைவு கூறுங்கள். மௌனத்தில் அற்புதமான வல்லமை இருக்கிறது. கோபத்தில் இருக்கும் ஒருவரிடம் பேசப்படும் வார்த்தைகள் சில வேளைகளில் எரிச்சல் ஊட்டவே செய்கின்றன. மாறாக மௌனத்தாலும் மென்மையாகவும் பொறுமையின் ஆவியோடும் சந்திக்கப்படும் கோபம் விரைவில் மடிந்து போகிறது. வேதனைப்படுத்துகிற, குற்றம் கண்டுபிடிக்கிற வார்த்தைகளின் மோதலில் மனதை தேவனுடைய வார்த்தையின் மேல் நிலைப்படுத்துங்கள். மனமும் இருதயமும் தேவனுடைய வாக்கு தத்தங்களால் நிரம்பி இருக்கட்டும். நீங்கள் தவறாக நடத்தப்பட்டாலோ அல்லது தவறாக குற்றப்படுத்தப்பட்டாலோ ஒரு கோபமான பதிலை திருப்பி தருவதற்கு பதிலாக பின்வரும் விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். சங்கீதம் 37:5-6. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. லூக்கா 12:2. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதம் 66:12. பரிவிற்காகவும் தூக்கிவிடவும் இயேசுவை பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய சக மனிதரை பார்க்க நாம் பழகியிருக்கிறோம். மனிதனை நம்பி மாம்சத்தை நம்முடைய புயபலமாக கொண்டிருக்கும் மடத்தனத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்பியிருக்கிற மனிதர் நம்மை ஏமாற்ற தேவன் இரக்கத்தாலும் உண்மையாலும் பல வேளைகளில் அனுமதிக்கிறார். நாம் முழுமையாக தாழ்மையாக சுயநலமின்றி தேவனை நம்புவோமாக. நம் மனதின் ஆழத்தில் உணர்ந்து ஆனால் விவரிக்க அறிந்திராத நம்முடைய வருத்தங்களை அவர் அறிந்திருக்கிறார். அனைத்து காரியங்களும் இருளாகவும் விளக்கக்கூடாதவையாகவும் தோன்றும் போது, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய், யோவான் 13:7 என்கிற கிறிஸ்துவின் வார்த்தையை நினைவு கூறுங்கள். யோசேப்பின் சரித்திரத்தையும் தானியேலின் சரித்திரத்தையும் படியுங்கள். அவர்களுக்கு தீங்கு செய்ய தேடின மனிதரின் சதித்திட்டங்களை ஆண்டவர் தடுக்கவில்லை. சோதனையின் மத்தியிலும் சச்சரவுகளின் மத்தியிலும் தங்களுடைய விசுவாசத்தையும் உண்மையையும் காத்திருந்த தமது ஊழியக்காரரின் நன்மைக்காக செயல்படும்படி அவர் அந்த அனைத்தையும் சாதகங்களாக மாற்றினார். இந்த உலகத்தில் இருக்கும் வரையிலும் பாதகமான தாக்கங்களை நாம் சந்திப்போம். நம்முடைய கோபத்தை சோதிக்க கோபமூட்டுதல்கள் இருக்கும். இவைகளை சரியான ஆவியில் சந்திப்பதில்தான் கிறிஸ்தவ நளினங்கள் விருத்தியாகின்றன. கிறிஸ்து நம்மில் வசிப்பாரெனில் நாம் பொறுமையாயும் தயவாயும் சகித்தும் பதட்டம் மற்றும் எரிச்சலுக்கு நடுவிலும் மகிழ்ச்சியாக இருப்போம். நாளுக்கு நாள் வருடா வருடம் நாம் சுயத்தை ஜெயித்து உன்னத வீரத்திற்குள் வளருவோம். இதுவே நமக்கு ஒதுக்கப்பட்ட பணி. எனினும் இயேசுவின் உதவியும் உறுதியான தீர்மானமும் அசையாத நோக்கமும் தொடர்ச்சியான விழிப்பும் இடைவிடாத ஜெபமும் இன்றி இதை சாதிக்க முடியாது. தனியாக சண்டையிட வேண்டிய யுத்தம் ஒன்று ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. தேவனோடு இணைந்து செயல்படாவிட்டால் நம்முடைய குணத்தை நேர்மையாக்கவோ அல்லது நமது வாழ்க்கையை உபயோகமானதாக்கவோ அவரால் கூட முடியாது. போராட மறுப்பவர்கள் வெற்றியின் பலத்தையும் மகிழ்ச்சியையும் இழப்பார்கள். நம்முடைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் துக்கங்களையும் குறித்து சொந்த பதிவை நாம் வைத்திருக்க வேண்டியதில்லை. இவை அனைத்தும் புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. பரலோகம் அவைகளை கவனித்துக் கொள்ளும். ஒத்துக்கொள்ளக்கூடாத காரியங்களை கவனித்திருக்கும் போது நினைத்து பார்க்க வேண்டிய இன்பமான அநேக காரியங்கள் நம் மனதிலிருந்து கடந்து போய் விடுகின்றன. அவைகளுள் சில ஒவ்வொரு நொடியும் நம்மை சூழ்ந்திருக்கிற தேவனுடைய இரக்கமுள்ள தயவு மற்றும் தேவன் தமது குமாரனை நமக்காக மரிக்கும்படி கொடுத்ததில் தூதர்கள் ஆச்சரியப்படுகிற தேவனுடைய அன்பு. மற்றவர்களுக்கு நேரிட்டதை பார்க்கலும் மிகப்பெரிய கவலைகளும் சோதனைகளும் உங்களுக்கு இருந்தது என்று கிறிஸ்தவ ஊழியக்காரராக நீங்கள் உணர்வீர்களானால், இந்த பாரங்களை மறுத்தவர்களுக்கு தெரிந்திராத சமாதானம் உங்களுக்கு இருக்கிறது என்று நினையுங்கள். கிறிஸ்துவின் சேவையில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அவருடனான வாழ்க்கையில் தோல்வியே இல்லை என்பதை உலகம் பார்க்கட்டும். மனம் லகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை நீங்கள் உணராவிடில் உங்கள் உணர்வுகளை குறித்து பேசாதீர்கள். மற்றவர்களின் வாழ்க்கைகளில் நிழலிடாதிருங்கள். குளிர்ந்த பிரகாசமில்லாத மதம் ஒருபோதும் கிறிஸ்துவிடம் ஆத்துமாக்களை இழுக்காது. வழி விலகி போகிறவர்களின் பாதங்களுக்கு சாத்தான் விரித்திருக்கிற வலைக்குள்ளாகவே அது அவர்களை அவரிடமிருந்து விலக்கி நடத்தும். உங்கள் சோர்வுகளை குறித்து சிந்திப்பதற்கு பதிலாக கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் உரிமை பாராட்டக்கூடிய வல்லமைகளை குறித்து சிந்தியுங்கள். காணப்படாதவைகளை உங்கள் கற்பனை பிடித்து கொள்ளட்டும். உங்கள் மேல் இருக்கும் தேவனுடைய மாபெரும் அன்பை குறித்த சான்றுகளுக்கு உங்கள் நினைவுகள் நடத்தப்படட்டும். விசுவாசத்தால் சோதனையை சகிக்கக்கூடும். தூண்டுதல்களை எதிர்க்க முடியும். ஏமாற்றங்களை தாங்க முடியும். இயேசு நம்முடைய மத்தியஸ்தராக இருக்கிறார். அவருடைய மத்தியஸ்தம் சம்பாதிக்கும் அனைத்தும் நம்முடையவைகளே. முற்றிலும் தமக்காக வாழ்கிறவர்களை கிறிஸ்து மதிக்கிறதை நீங்கள் யோசிக்கவில்லையா? நாடு கடத்தப்பட்ட அன்பான யோவானைப் போல அவருடைய நாமத்திற்காக கடினமும் சோதனையுமான இடங்களில் இருக்கிறவர்களை அவர் சந்திக்கிறார் என்பதை நீங்கள் யோசிக்கவில்லையா? உண்மையான இருதயமுள்ள தம்முடைய ஊழியக்காரரில் ஒருவரும் தனிமையில் விடப்படவும் மாபெரும் முரண்பாடுகளை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளப்படவும் தேவன் விடமாட்டார். எவருடைய ஜீவன் கிறிஸ்துவோடு தமக்குள் மறைந்திருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் விலை மதிப்புள்ள முத்தாக பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் குறித்து, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஆகாய் 2:23 என்று அவர் கூறுகிறார். அப்படியானால் அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து பேசுங்கள். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் விருப்பத்தை குறித்து பேசுங்கள். ஒரு குறுகிய நொடி கூட அவர் நம்மை மறப்பதில்லை. ஒத்துக்கொள்ளக்கூடாத சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவருடைய அன்பில் இளைப்பாறி அவரோடு நம்மை வைக்கும்போது அவருடைய சமூகத்தை குறித்த உணர்வு ஆழமான அமைதியான மகிழ்ச்சியை தூண்டும். தம்மை குறித்து கிறிஸ்து, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. யோவான் 8:28-29 என்று கூறினார். பிதாவின் சமூகம் கிறிஸ்துவை சூழ்ந்திருந்தது. உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக அனாதி அன்பு அனுமதித்தவைகளை அல்லாமல் வேறு எதுவும் அவருக்கு நேரிடவில்லை. இங்கேதான் அவருடைய ஆறுதலின் ஆதாரம் இருந்தது. நமக்கும் அதுவே ஆதாரம். கிறிஸ்துவின் ஆவியினால் ஊக்குவிக்கப்பட்டவன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறான். அவனுக்கு நேரிடுவதெல்லாம் தமது சமூகத்தினால் அவனை சூழ்ந்திருக்கிற இரட்சகரிடமிருந்து வருகிறது. ஆண்டவருடைய அனுமதியின்றி எதுவும் அவனை தொட முடியாது. நம்முடைய அனைத்து துன்பங்களும் துக்கங்களும், நம்முடைய அனைத்து சோதனைகளும் போராட்டங்களும், நம்முடைய அனைத்து வருத்தமும் துயரங்களும், நம்முடைய அனைத்து உபத்திரவமும் தனிமையும், சுருங்க சொன்னால் அனைத்தும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே செயல்படுகின்றன. அனைத்து அனுபவங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு நன்மையை கொண்டு வரும்படியான தேவனுடைய ஊழியக்காரரே. நம்மிடம் தேவன் கொண்டிருக்கிற நீடிய பொறுமையை குறித்த உணர்வு நமக்கு இருக்குமானால், நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாகவோ அல்லது குற்றப்படுத்துகிறவர்களாகவோ இருக்க மாட்டோம். கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய தோழர்கள் அவரோடு பழகின பின்பு குற்றப்படுத்துகிற, குற்றம் கண்டுபிடிக்கிற அல்லது பொறுமையற்ற ஒரு வார்த்தையை அவர் பேச கேட்டிருந்தாலும் கூட எத்தனை ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அவரை நேசிக்கிறவர்கள் அவரை தங்கள் குணத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்காதிருப்போமாக. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ரோமர் 12:10, 1 பேதுரு 3:9. ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கோருகிறார். மனிதனுடைய சமூக உரிமைகளும் கிறிஸ்தவர்கள் என்கிற அவர்களுடைய உரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அனைவரும் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாக சிறப்பாகவும் மென்மையாகவும் நடத்தப்பட வேண்டும். கிறிஸ்தவம் ஒரு மனிதனை நற்பண்புகள் கொண்டவனாக மாற்றும். கிறிஸ்து தம்மை உபத்திரவப்படுத்தினவர்களிடம் கூட மரியாதையோடு நடந்தார். அவரை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் அதே ஆவியை வெளிக்காட்டுவார்கள். அதிபதிகள் முன்பாக கொண்டு வரப்பட்ட போது பவுலை பாருங்கள். மெய்யான மரியாதையின் விளக்கத்திற்கும் கூடவே கவரும் சொல் திறத்திற்கும் அகிரிப்பாவின் முன்பு அவர் பேசின விதம் ஒரு விளக்கமாக இருக்கிறது. சுவிசேஷம் உலகத்தில் நிலவும் பெயரளவான பணிவை ஊக்கப்படுத்துவதில்லை. மாறாக இருதயத்தின் மெய்யான தயவிலிருந்து ஊறும் மரியாதையை ஊக்கப்படுத்துகிறது. பதட்டத்தையும் கடினமான தீர்ப்பையும் அல்லது அழகில்லாத பேச்சையும் அடைத்து போட வாழ்க்கையின் வெளித்தோற்றமான மரியாதைகளை மிக கவனமாக வளர்ப்பது போதாது. சுயம் உயர்வான பொருளாக கருதப்படும் வரை மெய்யான சிறப்பு ஒருபோதும் வெளிப்படாது. இருதயத்தில் அன்பு வசிக்க வேண்டும். முழுமையான கிறிஸ்தவன் தனது செயலுக்கான உத்தேசங்களை தனது எஜமான் மேலிருக்கும் ஆழமான இருதய அன்பிலிருந்து எடுப்பான். கிறிஸ்துவின் மேலிருக்கும் நேசத்தின் வேர்களிலிருந்து தன் சகோதரர் மேலான சுயநலமற்ற அன்பு ஊறி வரும். அன்பு தன்னை உடையவருக்கு கிருபையையும் மரியாதையையும் நடக்கையின் அழகையும் கொடுக்கும். அது முகத்தை பிரகாசிப்பித்து குரலை அடக்கும். அது முழு சரீரத்தையும் சுத்திகரித்து உயர்த்தும். வாழ்க்கை பெரும்பாலும் மாபெரும் தியாகங்கள் மற்றும் அற்புதமான சாதனைகளால் அல்ல, சிறிய காரியங்களால் ஆகியிருக்கிறது. பல வேளைகளில் கவனிக்கப்படும் தகுதி கூட இல்லாத சிறிய காரியங்களின் வழியாகவே நம்முடைய வாழ்க்கைகளுக்குள் மாபெரும் நன்மையோ அல்லது தீமையோ கொண்டு வரப்படுகிறது. சிறிய காரியங்களில் நமக்கு வருகிற பரீட்சைகளில் நாம் தோல்வியடைவதில்தான் பழக்கங்கள் அச்சு வார்க்கப்பட்டு குணம் தவறாக வடிவமைக்கப்படுகிறது. பெரிய பரீட்சைகள் நம்மை ஆயத்தமற்றவைகளாக காண்கின்றன. அன்றாட வாழ்க்கையின் பரீட்சைகளில் கொள்கைகளை சார்ந்து நாம் செயல்படுவதால் மாத்திரமே மிக ஆபத்தும் மிக கடினமுமான இடங்களில் உறுதியாகவும் உண்மையாகவும் நிற்க வல்லமை பெறுவோம். நாம் ஒருபோதும் தனியாக இல்லை. அவரை நாம் தெரிந்து கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் நமக்கு ஒரு தோழன் உண்டு. நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் தேவன் அங்கே இருக்கிறார். சொல்லிலோ செயலிலோ அல்லது நம் நினைவிலோ இருக்கும் எதுவும் அவருடைய கவனத்திலிருந்து தப்ப முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் செய்கைக்கும் பரிசுத்தமுள்ள பாவத்தை வெறுக்கிற தேவன் சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் பேசும் முன்போ அல்லது செயல்படும் முன்போ இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். கிறிஸ்தவனாக நீங்கள் ராஜ குடும்பத்தின் ஒரு நபராக, பரலோக ராஜாவின் ஒரு பிள்ளையாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்திற்கு, யாக்கோபு 2:7, அவமானத்தை கொண்டு வருகிற ஒரு வார்த்தையையும் பேசாதீர்கள், ஒரு செயலையும் செய்யாதீர்கள். தெய்வீக மனுஷீக குணத்தை கவனமாக ஆராய்ந்து இயேசு என்னுடைய இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்று தொடர்ச்சியாக கேளுங்கள். இதுவே நமது கடமையின் அளவுகோலாக இருக்க வேண்டும். சரியானதை செய்யும் உங்கள் நோக்கத்தை தங்கள் தந்திரங்களால் பலவீனப்படுத்துகிற அல்லது உங்கள் மனசாட்சியின் மேல் களங்கத்தை கொண்டு வருகிற கூட்டத்தாரோடு அவசியமில்லாது உங்களை வைக்காதீர்கள். தீங்கானதாக காட்சியளிக்கிற எதையும் அந்நியர் நடுவிலும் வீதியிலும் வாகனங்களிலும் வீட்டிலும் செய்யாதீர்கள். கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தால் சம்பாதித்த வாழ்க்கையை மேம்படுத்த, அழகுபடுத்த, நேர்மையாக்க ஒவ்வொரு நாளும் எதையாகிலும் செய்யுங்கள். எப்போதும் உணர்வின்படி அல்ல, கொள்கையின்படி செயல்படுங்கள். சாந்தத்தோடும் மென்மையோடும் உங்களுடைய இயற்கையான மூர்க்கத்தை அடக்குங்கள். முக்கியமற்ற அற்பமான எதிலும் திளைக்காதீர்கள். கீழ்த்தரமான எந்த கேலி பேச்சும் உங்கள் உதடுகளிலிருந்து வெளியாக வேண்டாம். நினைவுகள் கூட கலவரமாக ஓட அனுமதிக்கப்படக்கூடாது. அவைகள் கட்டுப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தப்பட வேண்டும். அவைகள் பரிசுத்த காரியங்களின் மேல் வைக்கப்படட்டும். அப்போது கிறிஸ்துவின் கிருபையினால் அவைகள் தூய்மையும் உண்மையுமாக இருக்கும். தூய்மையான சிந்தைகளின் மேம்படுத்தும் வல்லமையின் தொடர்ச்சியான உணர்வு நமக்கு தேவை. சரியாக சிந்திப்பதே எந்த ஆத்மாவிற்கும் இருக்கிற ஒரே பாதுகாப்பு. இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. சுய கட்டுப்பாடு பழக்கப்படுத்துவதின் வழியாக பலமடைகிறது. முதலில் கடினமாக தோன்றுவது நிலையாக திரும்ப திரும்ப செய்யப்படும் போது எளிதாகி சரியான நினைவுகளும் செயல்களும் பழக்கமாகின்றன. விரும்புவோமானால் மலிவானதும் தாழ்ந்ததுமாய் இருக்கிற அனைத்திலிருந்தும் திரும்பி உயர்ந்த தரத்திற்கு நாம் எழும்பலாம். நாம் மனிதரால் மதிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம். மற்றவர்களை குறித்து நன்மையாக பேசுகிற பழக்கத்தை பண்படுத்துங்கள். நீங்கள் பழகுகிறவர்களின் நல்ல குணங்களை குறித்து யோசித்து அவர்களுடைய தவறுகளையும் விழுகைகளையும் குறித்து கூடிய அளவு குறைவாக பாருங்கள். ஒருவர் செய்ததை அல்லது பேசியதை குறித்து குறை சொல்ல சோதிக்கப்படும் போது அந்த நபருடைய வாழ்க்கையிலோ அல்லது குணத்திலோ இருக்கிற நல்லதை போற்றுங்கள். நன்றியுணர்வை பண்படுத்துங்கள். நமக்காக மரிக்கும்படி கிறிஸ்துவை கொடுத்ததில் தேவனுடைய அற்புதமான அன்பிற்காக அவரை துதியுங்கள். நம்முடைய வருத்தங்களை குறித்து யோசிப்பது ஒருபோதும் பலனளிக்காது. துதியினால் ஏவப்படும்படியாக தேவனுடைய கிருபையையும் அவருடைய இணையில்லாத அன்பையும் குறித்து யோசிக்க அவர் நம்மை அழைக்கிறார். ஊக்கமான ஊழியருக்கு பிறரின் தவறுகளை சிந்திக்க நேரம் இருக்காது. மற்றவர்களின் குறைகளும் தவறுகளுமான உமிகளில் நம்மால் பிழைக்க முடியாது. தவறான பேச்சுக்கள் அதை கேட்பவர்களை காட்டிலும் பேசுகிறவர்கள் மேல் மிக பாரமாக விழக்கூடிய இரட்டிப்பான சாபம் கொண்டவை. பிரிவு மற்றும் சண்டைகளின் விதைகளை தூவுகிறவன் தனது சொந்த ஆத்மாவிலே தானே அதன் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை அறுக்கிறான். மற்றவர்களில் தவறை தேடும் அதே செயல் அவ்விதம் பார்க்கிறவர்களில் தீமையை வளர்க்கிறது. மற்றவர்களின் தவறுகளில் தரிக்கும் போது அதே சாயலுக்கு நாம் மாற்றப்படுகிறோம். ஆனால் இயேசுவை பார்க்கும்போது அவருடைய அன்பையும் குணத்தின் பூரணத்தையும் குறித்து பேசும்போது அவருடைய சாயலுக்கு நாம் மாறுகிறோம். அவர் நம்முன் வைத்திருக்கிற உன்னத உதாரணத்தை தியானிப்பதால் தூய்மையும் பரிசுத்தமுமான சூழலுக்கு தேவனுடைய சமூகத்திற்கு தானும் நாம் உயர்த்தப்படுவோம். இங்கே வசிக்கும் போது நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற அனைவரையும் ஒளிரச் செய்கிற ஒளி நம்மிடமிருந்து செல்லும். பிறரை விமர்சித்து ஆக்கினைக்குட்படுத்துவதற்கு பதிலாக என்னுடைய இரட்சிப்புக்கு நான் பிரயாசப்பட வேண்டும், என்னுடைய ஆத்மாவை இரட்சிக்க வாஞ்சிப்பவரோடு நான் ஒத்துழைப்பேனானால் என்னை நான் கவனமாக கவனிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு தீமையையும் அப்புறப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு தவறையும் வெற்றி கொள்ள வேண்டும், கிறிஸ்துவில் நான் புது சிருஷ்டியாக வேண்டும், அப்போது தீமைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறவர்களை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளால் என்னால் பலப்படுத்த முடியும் என்று கூறுங்கள். ஒருவரை குறித்து ஒருவர் அலட்சியமாக இருக்கிறோம். நம்மோடு உழைப்பவருக்கு பலமும் மகிழ்ச்சியும் தேவைப்படுகிறது என்பதை நாம் பல வேளைகளில் மறந்துவிடுகிறோம். உங்களுடைய ஆர்வத்தையும் பரிவையும் குறித்த நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் ஜெபங்களால் அவர்களுக்கு உதவுங்கள். நீங்கள் அவ்விதம் செய்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் ஊழியர் என்று அழைத்து கொள்ளும் அனைவரும் உண்மையான சீடர் அல்ல. அவருடைய நாமத்தை சுமந்து கொண்டிருப்பவர்களிலும் அவருடைய ஊழியக்காரராக எண்ணப்படுகிறவர்களிலும் கூட அவருடைய குணத்தை எடுத்துக்காட்டாத சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய கொள்கைகளால் ஆட்சி செய்யப்படவில்லை. குறைவான கிறிஸ்தவ அனுபவமுள்ள சக ஊழியருக்கு இந்த நபர்கள் பல வேளைகளில் குழப்பத்தையும் சோர்வையும் உண்டாக்குகிறார்கள். எனினும் எவரும் தவறிப்போக வேண்டியதில்லை. கிறிஸ்து நமக்கு பரிபூரண மாதிரியை கொடுத்திருக்கிறார். தம்மை பின்பற்றும்படி அவர் அழைக்கிறார். காலத்தின் முடிவு வரையிலும் கோதுமைக்கு நடுவே களைகள் இருக்கும். ஊழியக்காரர் வீட்டு எஜமானனின் கணத்தை குறித்த வைராக்கியத்தில் களைகளை பிடுங்கி போட அனுமதி கேட்டபோது எஜமான், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடை பிடுங்க அதைப்படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். மத்தேயு 13:29-30 என்றான். தமது இரக்கத்திலும் நீடிய சாந்தத்திலும் தேவன் மாறுபாடுள்ளவர்களிடமும் மாய்மாலக்காரரிடமும் கூட பொறுமையாக இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் சீடர்களுக்குள்ளே துரோகியான யூதாஸ் இருந்தான். ஆகவே இன்று அவருடைய ஊழியர் நடுவே மாய்மாலக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்திற்கும் சோர்விற்குமான காரணமாயிருக்கலாமா? தம்மை காட்டிக் கொடுப்பவன் என்று தாம் அறிந்திருந்த ஒருவனை இருதயங்களை வாசிக்கிற அவர் பொறுத்திருக்க கூடுமானால் தவறு இருக்கிறவர்களை நாம் எவ்விதம் பொறுமையாக சகிக்க வேண்டும்? மிகவும் தவறானவர்களாக தோன்றுகிறவர்களிலும் கூட எல்லாருமே யூதாசை போன்று இல்லை. மூர்க்கமும் அவசரமும் தன்னம்பிக்கையும் கொண்ட பேதுரு பல வேளைகளில் யூதாசை விடவும் மிக அதிக அனுகூலமற்றவனாக தோன்றினான். அவன் பல வேளைகளில் இரட்சகரால் கடிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எவ்வித சேவையும் தியாகமும் கொண்டதாக இருந்தது. தேவனுடைய கிருபையின் வல்லமைக்கு அது என்ன ஒரு சாட்சி பகர்கிறது! இயேசு இந்த பூமியில் நடந்து பேசின போது தமது சீடர்களுக்கு எவ்விதமாக இருந்தாரோ, நம்மால் கூடுமான வரையிலும் நாமும் அவ்விதமாக மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும். முதலாவது, உங்கள் சக ஊழியருக்கு நடுவே உங்களை மிஷனரிகளாக கருதுங்கள். ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவிற்காக ஆதாயப்படுத்துவதற்கு பல வேளைகளில் மிக அதிகமான நேரமும் உழைப்பும் தேவைப்படுகிறது. ஒரு ஆத்மா பாவத்திலிருந்து நீதிக்கு திரும்பும்போது தூதர்களிடையே மகிழ்ச்சி உண்டாகிறது. கிறிஸ்தவர்கள் என்று உரிமை பாராட்டுகிற சிலரால் இந்த ஆத்மாக்கள் அலட்சியமாக நடத்தப்படும்போது அவர்களை கவனித்திருக்கிற பணிவிடை ஆவிகள் இனிமையாக உணர்வார்களா என்பதை நினைத்து பாருங்கள். நாம் ஒருவரோடொருவர் நடந்து கொள்ளும் விதமாக இயேசு நம்மை நடத்தினால் நம்மில் யார் இரட்சிக்கப்படக்கூடும்? உங்களால் இருதயங்களை வாசிக்க முடியாது என்பதை நினைவு கூறுங்கள். உங்களுக்கு தவறாக காட்சியளிக்கிற செயல்களை தூண்டின நோக்கங்கள் உங்களுக்கு தெரியாது. சரியான கல்வியை பெற்றிராத அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுடைய குணங்கள் கோணலாயிருக்கின்றன. அவர்கள் கடினமும் கரடுமுரடுமாக இருந்து ஒவ்வொரு விதத்திலும் கோணலானவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் கிருபை அவர்களை மாற்ற முடியும். ஒருபோதும் அவர்களை தள்ளிவிடாதீர்கள். என்னை ஏமாற்றி விட்டீர்கள், உங்களுக்கு உதவ முயற்சிக்க மாட்டேன் என்று கூறுவதால் ஒருபோதும் அவர்களை சோர்வுக்குள்ளும் விரக்திக்குள்ளும் தள்ளிவிடாதீர்கள். கோபமூட்டப்படும் போது பேசப்படும் அவசரமான சில வார்த்தைகள், பேசுவது சரிதான் என்று நாம் நினைக்கிற வார்த்தைகள் அவர்களுடைய இருதயங்களை நம்மோடு கட்டியிருக்கக்கூடிய செல்வாக்கின் கயிறுகளை அறுத்துவிடலாம். முரணற்ற வாழ்க்கை, பொறுமையான சகிப்புத்தன்மை, தூண்டப்படும் போது கோபப்படாதிருக்கும் ஆவி ஆகியவை எப்போதுமே மிகவும் தீர்மானமான வாதமும் மிகவும் பவித்திரமான மன்றாட்டுமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு நேரிடாத சந்தர்ப்பங்களும் சாத்தியங்களும் உங்களுக்கு கிடைத்திருந்தால் இதை கவனித்து எப்போதும் ஞானமும் கவனமும் மென்மயமான ஆசிரியராக இருங்கள். மெழுகு முத்திரையின் தெளிவான ஆழமான பதிப்பை எடுக்க வேண்டுமானால் அதை நீங்கள் அவசரமாகவோ வேகமாகவோ அதன் மேல் குத்தமாட்டீர்கள். மெழுகின் மேல் முத்திரையை மென்மையாக வைத்து உறுதியாக அது அந்த அச்சில் கடினமாகும் வரையிலும் அழுத்துவீர்கள். அவ்விதமே மனித ஆத்மாக்களிடமும் நடந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியான கிறிஸ்தவ செல்வாக்கே அதனுடைய வல்லமையின் ரகசியம். இது கிறிஸ்துவின் குணத்தை தொடர்ந்து நீங்கள் உறுதியாக வெளிப்படுத்துவதை சார்ந்திருக்கிறது. உங்கள் அனுபவங்களை கூறுவதினால் தவறு செய்தவர்களுக்கு உதவுங்கள். நீங்கள் மோசமான தவறுகளை செய்தபோது உங்கள் சக ஊழியரின் பொறுமையும் கனிவும் உதவியும் உங்களுக்கு எவ்விதம் தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்தது என்று காண்பியுங்கள். முரண்பட்ட, காரணமில்லாத, தகுதியில்லாதவரிடம் காட்டப்பட்ட கனிவான கருத்தான செயலின் செல்வாக்கை நியாய தீர்ப்பு வரையிலும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். நன்றியின்மையையும் பவித்திர நம்பிக்கைக்கு துரோகத்தையும் நாம் பார்க்கும்போது நம்முடைய அவமதிப்பையும் கோபத்தையும் காட்ட உந்தப்படுகிறோம். குற்றம் செய்தவர்கள் இதை எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் அதற்கு ஆயத்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் கனிவாக சகிப்பது அவர்களை ஆச்சரியப்படுத்தி பல வேளைகளில் அவர்களுடைய மேன்மையான உணர்வுகளை எழுப்பி நேர்மையான வாழ்க்கைக்கான ஏக்கத்தை தூண்டும். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:1-2. மிஷனரிகளாக நாம் அனைத்து விதமான மனங்களின் தொடர்புக்குள்ளும் கொண்டு வரப்படுவோம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்து கொள்ளுகிறவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். மரியாதையானவர்களும் கரடுமுரடானவர்களும் தாழ்மையானவர்களும் பெருமையானவர்களும் ஆவிக்குரியவர்களும் தேவ நம்பிக்கையற்றவர்களும் கற்றவர்களும் அறியாதவர்களும் செல்வந்தர்களும் ஏழைகளும் இருக்கிறார்கள். இந்த வெவ்வேறுபட்ட மனங்கள் ஒரே விதமாக நடத்தப்பட முடியாது. எனினும் அனைவருக்கும் கனிவும் இரக்கமும் தேவைப்படுகிறது. ஒருவரோடொருவர் பழகுவதினால் நம்முடைய மனங்கள் மெருகேறி சுத்திகரிக்கப்பட வேண்டும். மனித சகோதரத்துவம் என்னும் கயிற்றினால் நாம் ஒருவரையொருவர் சார்ந்து நெருக்கி கட்டப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனின் பலவீனம் மற்ற அனைவரின் பலமாகும் வரை எஜமானோ ஊழியனோ நண்பனோ ஒருவருக்கொருவர் உதவி செய்ய பரலோக குணம் ஒருவரையொருவர் சார்ந்திருப்பதில் உண்டாகிறது. சமூக உறவுகளின் வழியாகவே கிறிஸ்தவம் உலகத்தோடு தொடர்பில் வருகிறது. தெய்வீக ஒளியை பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மேன்மையான பாதையை அறியாதவர்களின் இருண்ட பாதையில் ஒளி வீச வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியினால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட சமூக வல்லமை ஆத்துமாக்களை இரட்சகரிடம் கொண்டு வருவதில் மேம்படுத்தப்பட வேண்டும். பெற்றிருக்கிறவன் மாத்திரம் அனுபவிக்கிற பரிசுத்தமும் இனிமையுமான
இச்சிக்கப்பட்ட பொக்கிஷமாக கிறிஸ்து இருதயத்துக்குள் மறைத்து வைக்கப்படக்கூடாது.
நம்மோடு தொடர்பில் வரும் அனைவருக்கும் புத்துணர்ச்சி அளிக்கிற நித்திய வாழ்க்கைக்காக ஊறுகிற கிணறாக நாம் கிறிஸ்துவை நம்மில் பெற்றிருக்க வேண்டும். ஆமேன்.